நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிவுகள் ஆஸ்திரேலிய புள்ளி விவரவியல் திணைக்களத்தினால் அண்மையில் வெளியிடப்பட்டது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிவுகளின் முக்கிய அம்சங்கள் தொடர்பிலும், இது ஆஸ்திரேலிய சமூகத்தில் எவ்வாறு தாக்கம் செலுத்தக்கூடும் என்பது தொடர்பிலும், ஆஸ்திரேலிய அரசியல் மற்றும் மக்கள் கொள்கை குறித்து முதுகலை பட்டம் பெற்ற பவித்ரா வரதலிங்கம் அவர்களோடு உரையாடுவோம். வணக்கம் பவித்ரா.
வணக்கம் மேனகா.
மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன. இந்த முடிவுகளை பொறுத்தவரையில் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் சிறப்பு அம்சங்களாக படுகின்றன?
சிறப்பு அம்சங்களாக நிறைய இருக்குது. ஆனால் நாங்கள் ரெண்டு மூன்று மட்டும் நாங்கள் குறிப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், மதம் ரிலிஜன் என்றது வந்து ஒரு வித்தியாசமான சென்ஸாக இதில் வந்திருக்குது. மத நம்பிக்கை இல்லை என்று சொல்றவங்களோட எண்ணிக்கை அதிகரித்திருக்குது. இதே மாதிரி பாப்புலேஷன் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னாலும், மக்கள் தொகையிலையும் அந்த ஜெனரேஷன்ஸில் மாற்றங்கள் இருக்குது. பேபி பூமர்ஸ் தான் முதல் மிகப்பெரிய ஏஜ் குரூப்பாக இருந்தாங்க. ஆனால் இப்போ அதே அளவுக்கு மிலேனியல்ஸ் என்று சொல்லப்படுற ஏஜ் குரூப்பும் வந்திருக்குது. மற்றது வந்து இன்னொரு சிறப்பம்சமாக இருக்குது இந்த சென்சஸ்ல என்னவென்று சொன்னால், ஆஸ்திரேலியாவோட கல்ச்சுரல் டைவர்சிட்டி இன்னும் விரிந்து கொண்டே வருகின்றது என்று சொல்லலாம். மற்ற இன்னும் ஒரு முக்கிய அம்சம் வந்து, இந்த சென்சஸ்ல தான் முதல் முறையாக லாங் டேர்ம் ஹெல்த் கண்டிஷன்ஸை பற்றி கணக்கிடப்பட்டிருக்குது. அப்போ இப்படி வேற வேற நிறைய அம்சங்கள் இந்த சென்சஸ் மூலமாக எங்களுக்கு தெரிய வந்திருக்குது.
சரி, நீங்கள் குறிப்பிட்ட ஒவ்வொரு அம்சத்தையும் நாங்கள் சற்று விரிவாக பார்ப்போம். அது எவ்வாறு ஆஸ்திரேலிய சமூகத்தில் தாக்கம் செலுத்த போகிறது என்றும் பார்ப்போம். முதலில் ரிலிஜன். இப்போது வெளிவந்திருக்கின்ற சமயம் தொடர்பிலான இந்த முடிவு எதிர்காலத்தில் எவ்வகையான தாக்கத்தை ஆஸ்திரேலிய சமூகத்தில் செலுத்த போகிறது?
சமயத்துல வந்து முதல் சொன்ன மாதிரி சமய நம்பிக்கை இல்லை என்று சொன்னவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரித்திருக்குது. 30%-39% கிட்டத்தட்ட என்ற அளவில் அதிகரித்திருக்கு. மற்ற இன்னொரு முதல் முறையான வந்திருக்கு என்னன்னு சொன்னால், இந்த சென்சஸ்ல ஆஸ்திரேலிய மக்கள் கிறிஸ்டியானிட்டில நம்பிக்கை இருக்கு என்று அவங்களோட எண்ணிக்கை வந்து 50%-க்கு குறைவாக வந்தது இந்த சென்சஸ் தான் முதல் தரம். இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து மதம் மற்றும் மதம் சார்ந்த நிறுவனங்கள் வந்து சமூகத்துல எப்படி பார்க்கப்படுகின்றன, அதுக்கு எந்த மாதிரி இடங்கள் இல்லை, எந்த மாதிரி சலுகைகள் கொடுக்கப்படுகின்றது என்றதுல நிறைய தாக்கங்கள் கொண்டு வரலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், பப்ளிக் ஃபண்டிங். அப்போ ரிலிஜியஸ் ஆர்கனைசேஷன்ஸுக்கு வந்து சேரிட்டிஸாக அவங்க கிளாஸிஃபை பண்ணப்பட்டு அவங்களுக்கு பல செயற்பாட்டுக்கு வந்து டாக்ஸ் எக்ஸாம்ட் ஸ்டேட்டஸ், வரி விலக்கு அந்தஸ்து என்று சொல்லி கொடுக்கப்படுகின்றது. மத சார்பு இல்லாத நிறுவனங்கள் வந்து இந்த டாக்ஸ் எக்ஸாம் ஸ்டேட்டஸுக்கு எடுத்துக்கொள்றதுக்கு அவங்க அதுக்கு அப்ளை பண்ணி குறிப்பிட்ட க்ரைட்டீரியா மீட் பண்ணி தான் அப்படி ஒரு சட்டம் அவங்களுக்கு கிடைக்க வைப்பேன். மத சார்ந்த இன்ஸ்டிடியூட்ஸுக்கு ஒரு வித்தியாசமாக ஒரு அந்தஸ்து கொடுக்கப்படுகின்றதாக கூறப்படுகின்றது. இந்த மாதிரியான அந்த டிஃப்ரென்ஸ் இன் ட்ரீட்மெண்ட் வந்து இனிப்போகும் காலகட்டங்களில் தொடர்ந்து இருக்குமா, அவங்களுக்கு அப்படி ஒரு தனி இடம் இல்லை தனி சலுகை கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது என்று சொல்லத்தான் காமெண்டேட்டர்ஸ் சொல்கிறாங்க. இந்த ஷிஃப்ட்ஸ் வந்து எங்களோட சட்டத்திட்டங்களையும் அந்த அந்த மாற்றங்கள் தெரிகின்றது. ஏற்கனவே வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ரிலிஜியஸான பொசிஷனில் இருந்து எங்களோட சமூகமும் சரி சட்டத்திட்டங்களும் சரி கொஞ்சம் தள்ளி வந்து கொண்டிருக்கின்றது. இப்போ இந்த கடைசி 5 வருடங்களில் போன சென்சத்துக்கு பிறகு எக்ஸாம்பிள் வந்து மேரேஜ் என்றதுல டெஃபினிஷன் மாற்றப்பட்டிருக்குது. அது ஆணும் பெண்ணும் சேர்வது தான் மேரேஜ் என்று இல்லாமல் இருவர் சேர்வது என்று சொல்லி மாற்றப்பட்டிருக்குது. மற்றது கரணக்கொலை, அதாவது யூத்தனேஜியா மற்றும் அபோஷன், இந்த மாதிரி சட்டங்களும் வந்து சீர்திருத்தப்பட்டிருக்குது. அப்போ தொடர்ந்தும் மதத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம், மத சார்ந்த நிறுவனங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் மாறலாம் குறையலாம் என்ற மாதிரியும், அதை பற்றிய கூடிய டிஸ்கஷன்ஸ் இல்லை டிபேட் எங்களோட கம்யூனிட்டியில் இருக்கலாம் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இது நாங்கள் ஏற்கனவே பார்த்துக்கொண்டான் இருக்கிறோம். ரிலிஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் பில் இப்போ கிட்டல வந்ததில் நாங்கள் அதை பார்த்தோம். இப்போ ரிலிஜியஸ் ஸ்கூல்ஸ் தங்களோட தனித்துவமான தங்களோட ஐடென்டிட்டியை தாங்க பேணிக்கொள்ளணும் என்று சொல்லியும் அப்படி செய்வது வந்து டிஸ்கிரிமினேஷன், அது ஏன்னா மக்களை பாதிக்கின்றது. இப்பத்தைய கரண்ட் ஆஸ்திரேலியன் கம்யூனிட்டிய நம்பிக்கைகள் எண்ணங்கள் அட்டிடியூட் அது ரிஃப்ளெக்ட் பண்ண இல்லை, ஆகவே அதில் மாற்றங்கள் வேணும் என்று சொல்லி ஏற்கனவே சமுதாயத்தில் நிறைய டிஸ்கஷன் நடந்து கொண்டான் இருக்குது. அப்படியான கான்வர்சேஷன் தொடர்ந்து நடந்து கொண்டான் இருக்க போகுது என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது.
அடுத்தபடியாக நீங்கள் குறிப்பிட்டது பேபி பூமர்ஸ் எண்ணிக்கையை ஒத்ததாக மிலேனியல்ஸின் எண்ணிக்கையும் வந்திருக்கிறது என்று. இப்படியாக முதியவர்களின் எண்ணிக்கையும் இளைஞர்களின் எண்ணிக்கையும் கிட்டத்தட்ட ஒரே அளவு இருக்கிற போது, இது எதிர்காலத்தில் எவ்வகையான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது?
இதில் தாக்கம் ஏற்கனவே எங்களுக்கு தொடங்கிட்டு ஏற்கனவே தெரிகின்றது என்று சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த தேர்தலில் அதை பார்க்க முடிந்தது என்று சொல்லி, ஷிஃப்ட் அவே, அதாவது இரண்டு பெரிய கட்சிகள்ல இருந்து தள்ளி போய் கிரீன்ஸ் மற்றும் இண்டிபெண்டன்ஸ்க்கு வந்து கிடைத்த ஆதரவு பெரிய ஒரு ஷிஃப்ட் வந்து இளம் வாக்காளர்கள் மூலமாகத்தான் அந்த ஷிஃப்ட் அமைந்தது. ஆகவே அவங்க தேர்தலை மாற்றி அமைத்திருக்காங்க என்று சொல்லி நிறைய காமெண்ட்ரிஸ் ஏற்கனவே எலெக்ஷன் டைம்ல நாங்கள் பார்த்தினாங்க. அது குறிப்பாக கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு பெரிய ஒரு தேர்தல் பொசிஷனாக பிளாட்ஃபார்மாக வந்திருந்தது. தொடர்ந்தும் இந்த மாதிரியான ஷிஃப்ட் இன் பாலிசி இல்லை ஷிஃப்ட் இன் ஃபோக்கஸ் நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. மில்லேனியல்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி விடயங்கள்ல மிகவும் ஈர்ப்பு இருக்குது, மிகவும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ அதில் கூட சமுதாயமோ அரசியலோ அரசாங்கத்தில் பார்வை அங்கே போக வேண்டும், அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பாங்க என்று சொல்லி கமெண்டேட்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. வேற சில இடங்கள்லையும் கூட இந்த பாதிப்புகள் தெரியும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட ஒர்க் ஃபோர்ஸில் ஃப்ளெக்சிபிலிட்டி மற்றும் ஹெல்த்தி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இதில் எல்லாமே கூட மாற்றங்கள் கூட ஃபோக்கஸ் ஆயுதங்கள் வரும் என்று சொல்லியும், ஆக்சஸ் டு அஃபோர்டபுள் ஹவுசிங் மற்றும் ரெண்டல் அஃபோர்டபிலிட்டி இந்த மாதிரி இடங்கள் எல்லாத்துலேயும் கூட ஃபோக்கஸ் வரும், கூட பிளானிங் பாலிசி டெலிவரி சர்வீசஸ் டெலிவரி அப்படி என்று சொல்லி வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. மென்டல் ஹெல்த் என்ற ஏரியாலையும் கூட ஃபோக்கஸ் ஏரியாக வரும், கூட ஸ்பெண்டிங் அதை பற்றி கூட ஆக்சஸ் டு சர்வீசஸ் என்று சொல்லி வரலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே சமயத்தில் பேபி பூமர்ஸ் அதாவது இப்போ ஏஜ் கேர் அந்த மாதிரி தேவைகள் தொடர்ந்தும் இருக்குன்றதால அதுகளையும் தொடர்ந்து ஒரு கீ ஃபோக்கஸாக இருந்து கொண்டே தான் இருக்கும் என்று சொல்லியும், மற்றது வந்து இப்போ புது ஜெனரேஷன் அதாவது அல்ஃபாஸ் என்று சொல்லப்படுறது 9 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து அந்த போன சென்ஸ்லேருந்து இந்த சென்ஸ் தான் அவங்களோட எண்ணிக்கையும் கூடி இருக்குது. அப்போ அது சம்பந்தமான தாக்கங்களும் நிறைய வரலாம் என்று சொல்லி, அதாவது ஸ்கூல்ஸில் ஸ்கூலிங் ஹவுசிங் ஏர்லி எஜுகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்ல சைல்ட்கேர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய பாதிப்புகள் வரலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது.
சரி, மூன்றாவது விடயம் ஆஸ்திரேலியாவின் பல் கலாச்சார தன்மை. ஆஸ்திரேலியாவின் பல் கலாச்சார தன்மையை எடுத்துக்கொண்டால் உலகுக்கே உதாரணமாக திகழ்கின்ற அளவுக்கு ஒரு பல் கலாச்சார நாடாக ஆஸ்திரேலியா காணப்படுகின்றது. இப்படியாக இந்த பல் கலாச்சார தன்மை அதிகரித்து கொண்டே செல்வது எதிர்காலத்தில் எவ்வகையான விளைவுகளை தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும்?
நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அந்த மல்டி கல்ச்சுரல் நாடாக ஆஸ்திரேலியா இன்னும் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து கொண்டே இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியாவில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் அல்லது செகண்ட் ஜெனரேஷன் மைக்ரெண்ட் என்று சொல்லி இந்த ஸ்டேட்டஸ் மூலமாக நமக்கு தெரியுது. அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு வெளியே பிறந்தவர்கள்ட வந்து அந்த பிறந்த நாடு வந்து இந்தியா தான் இந்த ஹேப்பி இந்த பிகஸ்ட் இன்க்ரீஸ். சைனா நியூசிலாண்டை தாண்டி ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்துக்கு கீழே 3வதாக பர்த் பிளேஸ் கண்ட்ரியாக இந்தியா வந்திருக்குது. நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் லாங்குவேஜஸில் மாண்டரின் தான் இன்னும் மோஸ்ட் காமனாக இருக்குது. அப்போ நாங்கள் வித்தியாசமான ஒரு கலாச்சார அமைப்பில் ஆஸ்திரேலியாவில் சமூகம் வந்து கொண்டே இருக்குது. நாங்கள் ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம் என்று சொன்னால், ஆஸ்திரேலிய மக்களில் அட்லீஸ்ட் 60 பேருக்காவது ஒரு பேரண்ட் வெளிநாட்டில் பிறந்திருப்பாங்க. 1/4 வந்து ஆங்கிலம் இல்லாத ஒரு மொழியை வீட்டில் அமைப்பாங்க. 1/4 வந்து வெளிநாட்டில் பிறந்திருப்பாங்க. அப்போ இது எல்லாத்தையும் பற்றி பார்க்க நாங்கள் இது ஒரு வித்தியாசமான அமைப்பு என்று சொல்லி தெரிகின்றது. இது வந்து கிட்டத்தட்ட எல்லா வித செக்டர்ஸ்லையும் இம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது தாக்கங்கள் உண்டு பண்ணலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்போ ஸ்கூலிங் ஆகட்டும், ஹவுசிங்காக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதை எடுத்தாலும் அதில் மாற்றங்கள் வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாங்கள் அதில் எக்ஸாம்பிளாக சொல்லலாம்னு சொன்னால், இப்போ கோவிட் டைமில் வந்து இந்த ஹெல்த் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை எல்லா ஆஸ்திரேலிய மக்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல வந்த பிரச்சனைகள், அதை வந்து வேறு வேறு மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய மாதிரி செய்வது, அப்போ எந்த மொழிகள் கூட இருக்கின்றது எந்த இடங்களில் என்று சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அதை டெலிவர் பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி எல்லாம் இன்னும் கூட அதாவது இப்போ கோவிட் மாதிரி ஒரு எக்ஸெப்ஷனாக இல்லாமல் டே டு டே இதில் வந்து அரசாங்க சேவைகளும் சரி, நான் கவர்மெண்ட்டில் பிஸ்னஸ் சேவைகளும் சரி, இந்த மாதிரியான அந்த மல்டி கல்ச்சுரல் அஸ்பெக்ட் அந்த டைவர்சிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய மாற்றங்கள் வரலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது.
நிறைவாக, நீண்ட நாள் நோய் நிலைமை குரோனிக் கண்டிஷன் தொடர்பில் வெளிவந்திருக்கின்ற முடிவுகள் ஆஸ்திரேலிய சுகாதாரத்துறையை பொறுத்தவரையில் எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும்?
இது வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் அண்ட் கேர் இப்போ சிகிச்சை மற்றும் ஹெல்த் கேர் ப்ரிவென்டிவாக இருக்கட்டும் இல்லை பாசிட்டிவாக இருக்கட்டும் இந்த மாதிரி கேர் எல்லாம் எப்படி எந்த இடத்துல எந்த வகையில் எப்படி டெலிவர் பண்ண போகிறது, எப்படி பிளான் பண்ணி அந்த சர்வீஸ் டெலிவரி எப்படி இருக்க போகுது என்று சொல்லி வந்து நிறைய மாற்றங்கள் அதில் வரும் என்று சொல்லியும், மற்றது குறிப்பாக அந்த ஹெல்த் கேர் மற்றும் டிசீஸ் ப்ரிவென்ஷன் இல்லை டிசீஸ் மிட்டிகேஷன் இந்த மாதிரி ஃபோக்கஸ் ஏரியாஸ்ல வந்து அரசாங்கம் கூட கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது.
மிக்க நன்றி பவித்ரா, தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.